الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون صدق الله العظيم عن أنس بن مالك رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه صدق رسول الله صلى الله عليه وسلم போல் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு இருக்காகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகுணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை தகுந்து வாழுமாறு தக்வாவின் மூலம் அடியனை உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்வா ஹைசுமா குந்தும் கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு பொதுப்படையான விசால நோக்குள்ள சகல தரப்பினரையும் அரவணைக்கின்ற தன்னுடைய தேவைகளை விட பிறருடைய தேவைகளை முற்படுத்துகின்ற ஒரு பொதுநலமான ஒரு மார்க்கம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் அது இரண்டு நபர்களுக்கிடையில் இருக்கலாம், இரண்டு குடும்பங்களுக்கிடையில் இருக்கலாம், இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் இருக்கலாம், இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இரண்டு தன்மைகளோடு சம்பந்தப்படுகிறது. அனாவசியமான பிரச்சனைகளுக்கு பிரதானமான காரணம்தான் அது ஒருவருடைய பொருளை திருடுவதாக இருக்கலாம், ஒருவரை கேவலப்படுத்துவதாக இருக்கலாம், ஒருவரை தாக்குவதாக இருக்கலாம், ஒருவரை கொலை செய்வதாக இருக்கலாம். எந்த தலைப்பில் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை துவங்குபவரிடம் ஆரம்பிப்பவரிடம் ஒரு கேவலமான தன்மை இருக்கிறது என்பதை கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த தன்மை இன்று குறைந்து வருகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இரண்டு தன்மைகள், ஒன்று நம்மிடம் இருக்க வேண்டும், இன்னொன்று இருக்கக்கூடாது. ஆனால் இருக்க வேண்டிய தன்மை இல்லாமல் செல்கிறது, இருக்கக்கூடாத பண்பு கூடிக்கொண்டே செல்கிறது. நாளாந்தம் சிறியவர் தொடக்கம் பெரியவர் வரைக்கும், பாமரர் தொடக்கம் படித்தவர் வரைக்கும், குடிமகன் தொடக்கம் ஆட்சியாளன் வரைக்கும், எல்லா தரப்பினரிடமும் இந்த கேவலமான ஒரு தன்மை பண்பு நாளுக்கு நாள் கூடி வருகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை பெரும்பாலும் உதறி தள்ளி பேச மாட்டீர்கள் என்பது என்னுடைய அவா. அது எல்லா தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு தன்மை, எல்லா தலைப்புக்கும் பொருத்தமான எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு இழிவான தன்மை தான் கண்ணியமானவர்களே சுயநலம். சுயநலம் இன்று எல்லா துறையிலும் இது தலை விரித்தாடுகின்ற காலம். செல்வத்துறையில், ஆட்சித்துறையில், அதிகாரத்துறையில், பட்டம் பதவி துறைகளிலே, கல்வி அறிவிலே, எல்லா துறைகளிலும் சுயநலம் என்று தலை விரித்தாடுகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் தெளிவாக விளங்க வேண்டும், ஒரு உண்மையான மோமின் சுயநலவாதியாக இருக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் பொதுநலவாதியாக இருப்பான். அவனுக்கு எப்பொழுதும் விசால மனப்பான்மை இருக்கும். அவன் எப்பொழுதும் தூர நோக்கோடு சிந்திப்பான். தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வயிறு, தன்னுடைய பசி, தன்னுடைய தாகம் என்று மாத்திரம் குறுகிய மனப்பான்மையோடு சிந்திக்க மாட்டான். கண்ணியமானவர்களை வரலாற்றை நாம் தூக்கி பார்க்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் கண்ணியமான வாழ்க்கையை, கண்ணியமான மரணத்தை, மௌத்தை அடைந்தார்களோ அவர்களுடைய மனதில் இருந்தது இந்த நல்ல தன்மை, பொதுநலமான விசால மனப்பான்மை. யார் யாரெல்லாம் கேவலம் அடைந்தார்களோ, யார் யாரெல்லாம் உலகத்தில் அழிந்து நாசமாகினார்களோ ஒவ்வொரு துறையிலும் அவர்களிடத்திலே பிரதானமாக இருந்தது இந்த சுயநலம். நான் நான் என்ற அந்த அகங்காரம், எனக்கு மாத்திரம் என்ற கருமித்தனம். இது இருந்தால் கேவலம் தான், இது இருந்தால் அழிவுதான். கண்ணியமானவர்களே, ஒரு பட்டியலை நாம் தயாரிக்கலாம். சுயநலத்தால் அழிந்தவர்கள், பொதுநலத்தால் வாழ்ந்தவர்கள். முதன்மைப்படுத்த வேண்டிய பட்டியல் சுயநல பட்டியல். சுயநலம் என்றால் என்ன? எல்லாமே எனக்கு மாத்திரம்தான் என்ற பிடிவாதம். பணமா, நான் மாத்திரம்தான் முதல் தர பணக்காரனாக இருக்க வேண்டும். வியாபாரம், அந்த தெருவிலே என்னுடைய கடைக்கு மாத்திரம்தான் எல்லா வாடிக்கையாளர்கள் வர வேண்டும், என்னிடம்தான் பொருட்களை வாங்க வேண்டும், எல்லோருமே கொடுக்கல் வாங்கல் என்னோடுதான் செய்ய வேண்டும், பக்கத்து கடைக்காரன், எதிர்த்திசை கடைக்காரன் எல்லாம் நஷ்டமடைய வேண்டும் என்ற ஒரு அவா. கல்வித்துறை எல்லா துறையிலும் இருக்கிறது, ஒவ்வொரு துறையும் நாம் முன்வைப்போம். எனவே சரிசங்கத்தை கேட்க ஆரம்பிக்கின்ற நாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எதில் சுயநலவாதி, எதில் பொதுநலவாதி, சுயநலத்தை இல்லாமலாக்க வேண்டும், ஒரு விசால மனப்பான்மை உள்ள தூர நோக்குள்ள ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்டால் ஓரளவு பிரயோசனம் அளிக்கும். சுயநல பட்டியலை தயாரிக்கின்ற பொழுது யாருக்கு முதலிடம் கொடுப்பது? விளையாட்டுத் துறையிலே, செல்வம், பட்டம் பதவிகளிலே சொப்பன் என்பார்கள். முதல் தரத்தில், உயர்தரத்தில் இருக்கக்கூடிய 10 பேர் நாம் தயாரித்துக் கொண்டு போவோம். ஒவ்வொரு துறை, பிரதான துறைகளை, இதனை முதலாம் தரத்தை நாம் யாருக்கு கொடுப்பது? சுயநல பட்டியலிலே முதலிடம். உங்களிடமும் மாற்று கருத்து இருக்காது. நான் தேர்ந்தெடுக்கின்ற நபர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபர், எதற்கு? சுயநலத்துக்கு. அவர் நம்மோடு நெருங்கிய ஒருவர் தான், நமது இரத்தத்தில் ஓடுகின்றவர், நமது இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருப்பவர் இப்லீஸ், ஷைத்தா. இந்த இப்லீஸ் தான் உலகத்தில் மிக சுயநலத்திலே கொடிகட்டி பறந்தவன், எல்லா சுயநலவாதிகளுடைய தலைவன். அவருடைய துறை என்ன? சகல துறை ஆட்டக்காரர், எல்லா துறையிலும் அவர் இருப்பார். ஆனால் அவருக்கென்று விசேட நிபுணத்துவம் பெற்ற ஒரு துறை இருக்கிறது. சிலர்கள் எல்லா துறையிலும் எல்லா விளையாட்டும் விளையாடுவார்கள், குறிப்பிட்ட விளையாட்டிலே திறமையை வெளிப்படுத்துவார்கள். அதே போன்று இவர் எல்லா துறைகளிலும் சுயநலவாதி. ஆனால் இவருக்கென்ற ஒரு துறை இருக்கிறது, அதுதான் அவருடைய அவருடைய கௌரவ சுயநலம். கௌரவ சுயநலம், என்னுடைய கௌரவத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், மற்ற அனைவருமே என்னை விட கீழ்சாதிகள், நான் தான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன், நான் பெறப்பட்டானவன், மற்ற எல்லோருமே தரம் குறைந்தவர்கள் என்று எல்லோரையுமே இரண்டாம் கட்டமாக மதிக்கின்ற பண்பு யாரிடம் இருக்குமோ அவர் இபிலீசுடைய துறையில் சுயநலவாதி. அவர் எந்த துறையில் இருக்கலாம்? நான் தான் ஹீரோ, நான் தான் பிரத மாதிரி, நான் தான் ஊருக்கு தலைவர், நான் தான் இந்த துறைக்கு தலைவர்,
என்னை விட ஒருவர் அந்த துறையில் முன்னேற முடியாது என்று யார் கொடி தூக்குவாரோ அவர் இப்பிலேசுக்கு பின்னால் கொடி தூக்குகிறார். எங்கே தூக்கினார் அந்த கொடியை? நெருப்பால் படைத்தான் இப்பிலேசை அல்ல, மண்ணால் படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. உஸ்ஜுதுலி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். இப்பிலீஸ் மலக்குமார்கள், முஅல்லிமுல் மலாயிகா மலக்குமார்களுடைய ஆசான். இதை விட கௌரவம், கௌரவ ஆசிரியர் பட்டம், கலாநிதி பட்டத்தை விட மிக உயர்ந்த பட்டம், பிஏ எம்ஏ இளமானி முதுமானி கலாநிதி என்று ஒரு சில பட்டங்கள் எடுத்துவிட்டு நாம் திமிரு தனத்திலே அகங்காரத்தோடு துடிக்கிறோம். இப்பிலீசுக்கு கொடுத்த அந்த கௌரவம் யாராலும் அடைய முடியாது, நபிமார்கள் மலக்குமார்களை தவிர. அப்படி கௌரவம் அல்லிமுல் மலாய்க்கா, எண்ணிலடங்காத மலக்குமார்களுக்கு ஆசான். உஸ்ஜுதுல் ஆதம், ஆதமுக்கு சிறை சிரம் சாயுங்கள், கீழே விழுந்து சுஜூது செய்வதல்ல, சிரம் சாயுங்கள் கௌரவிப்பதற்காக. அங்குதான் அவர் அவருடைய சுயநலத்தை பாவிக்கிறார். நான் இவ்வளவு கௌரவமான ஆசிரியர், நான் ஒரு கலாநிதி, நான் ஒரு எம்ஏ, நான் ஒரு பிஏ, நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு அக்கவுண்டர், நான் ஒரு லாயர், நான் ஒரு ஜட்ஜ், நான் எப்படி இவருக்கு செகண்ட் ஆகுவது? நான் தான் மேலே, மற்றவர்கள் கீழே தான் இருக்க வேண்டும் என்ற பெருமை, கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அப்பா மறக்குமார்கள் எல்லாம் சிரம் சாய்த்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதித்து சிரம் சாய்த்தார்கள். அப்பா இயலாது என்று சொன்னான். அப்பா என்றால் இயலாது என்று சொல்வது முடியாது. அப்பா மாத்திரம் அல்ல, பெருமை, தற்பெருமை, தற்பெருமை படைத்த அல்லாவுக்கே ஆதாரம் காட்டி விவாதம் புரிந்தான். படைத்த அல்லாவுக்கே ஆதாரம் காட்டி விவாதம் புரிந்தான். நான் அல்லவா பெரிய சிறந்த மனிதர், நபர், மனிதர் அல்ல நபர், ஆதலை விட நான் சிறந்தவர். என்ன ஏன் காரணம்? என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பு எப்படி களிமண்ணுக்கு இரண்டாம் கட்டமாக தரத்தை குறைத்துக் கொள்வது? எப்படி சிறந்தாய்ப்பது? கௌரவ சுயநலம். இந்த ஊரில் நான் தான் கௌரவமான மனிதர். என்னை விட ஒருவர் முன்னேற பார்த்தால் அவருடைய பெயருக்கு நான் இனிப்பெயரை இல்ல உண்டாக்குவேன், அவரை மட்டும் தட்டுவேன். என்னை விட கௌரவத்தை யாரும் அடைய முடியாது என்ற பிடிவாதம் யாரிடம் இருக்குமோ அவர் இப்பிலீசுடைய குழுவிலே இருக்கிறார். அவர் கூடிய சீக்கிரம் தௌபா செய்து திரும்ப வேண்டும். என்ன நடந்தது? சுருக்கமாக சொல்ல வேண்டும், சம்பவம் நீண்டு செல்லக்கூடாது, பல துறைகள் இருக்கின்றன. என்ன நடந்தது? ஆசிரியர் பட்டம், கௌரவ பட்டம் கூடியதா? ப்ரமோஷன் கிடைத்ததா? ஏதாவது பதவி உயர்வு கிடைத்ததா? இல்லை, இருந்ததும் இல்லாமல் போனது. இதுதான் முடிவு. கண்ணியமாக இருந்த அந்த இருக்கை வெளியே போ என்று அல்லாஹ் விரட்டி விட்டான். கண்ணியமானவன் அப்படி ஒதுக்கி தள்ளினான். நீ இதற்கு பின்னர் கௌரவ ஆசிரியர் அல்ல, கேவலமானவன், வீசப்பட்டவன், எரியப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். எந்த சபையிலும் அவரை விரட்டாத சபை கிடையாது. மின்பருக்கு ஏறினாலும் அவுதும், முசல்லாவில் நின்றாலும் அவுதும், சத்தமாக இல்லாவிட்டாலும் இமாம் சொல்கிறார். ஏதாவது நல்ல சபை ஆரம்பிக்கும் பொழுது அவுதும், நல்ல சபைகளில் தான் விரட்டுகின்றோம் என்று பார்த்தால் மனசல கூடத்தில் கூட இருக்க முடியாது. மனசல கூடத்தில் கூட தங்க முடியாத அளவுக்கு இந்த சுயநலவாதியுடைய முடிவு ஏற்பட்டது. அங்கிருக்கின்ற சைத்தான்களையும் விரட்டிவிட்டுதான் மனசல கூடம் கூட ஒரு முஸ்லீம் போக வேண்டும். மனசல கூடத்தில் கூட தங்க முடியாத, உள்ளே நுழைய முடியாத, நோ பாசி நோ என்ட்ரி போர்ட் முதலாவது உலகத்தில் நம் மாட்டப்பட்டவர் இவர் தான் என்றால் என்ன அந்த அர்த்தத்தை சொல்கிறது? நோ என்ட்ரி. அதான் சத்தம் கேட்டால் நோ பாசி. அதான் சத்தம் கேட்கின்ற பொழுது அதான் சத்தம் எந்த அளவு தூரம் வரைக்கும் கேட்கிறதோ அங்கு வரைக்கும் நோ பாசிங், எங்கும் நிற்க முடியாது. சித்தட்டால் காற்று வெளியாகின்ற அளவு ஓட்டம், மனசல கூடம் தேவலம், மனிதர்கள் எல்லாம் வந்து கழிவுகளை கொட்டுகின்ற இடம் அங்கு கூட, அங்குதான் அவர் விருப்பத்துக்குரிய இடம், அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் அதுதான். அங்கும் கூட அவது அல்லாஹ்வின் அவதிக்கு குபஸ் கெட்ட ஆண் பெண் சைத்தான்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவோடு நாம் உள்ளே போனால் மலசல கூடத்திலும் இருக்க முடியாத அளவு கேவலம் என்றால் எதனால் ஏற்பட்ட கேவலம்? கௌரவ சுய நலத்தால் ஏற்பட்ட கேவலம். மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்ற கௌரவ பிரச்சனை யாரிடம் இருக்குமோ அவர் அந்த இடத்தில் மிக கேவலத்தோடு தான் வெளியாகுவார். இந்த துறையத்தோடு முடித்துக் கொள்வோம். அடுத்த துறை அது இரண்டாவது துறை, சுயநலப்பட்டியல் இரண்டாம் தலைப்பு இரண்டாவது துறை. அது பேச முன்னே நான் சொல்லிக் கொள்கிறேன், அந்த தலைப்பை பேசுவது நான் இங்கு அரசியல் பேசுவதற்கல்ல. அரசியல் துறையிலே உதாசீனம் செய்தவர்கள் அதை தேவையில்லாத மாதிரி சுயத்திற்கும் அநியாயத்துக்கும் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தியவர்களுடைய முடிவு என்ன என்பதை காட்டுவதற்காக அடுத்த சுயநலப்பட்டியலில் இரண்டாம் இடம் அரசியல் சுயநலம், அதிகார சுயநலம். இந்த துறை மூன்றாக பிரிகிறது. சூப்பர் பவர் வல்லரசு, இரண்டாவது ஒரு நாடு ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்ற இரண்டாவது பிரிவு, மூன்றாவது அந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மாநிலம் என்று பிரிக்கலாம், மாகாணம் என்று பிரிக்கலாம், நகரசபை என்று பிரிக்கலாம். மூன்று துறை வல்லரசு தெரியும், ஒரு நாடு தெரியும், மூன்றாவது ஒரு நாட்டுக்குள் இருக்கின்ற பிரிவு அது மாகாண சபை நகரசபை பிரதேசம் என்று பல்வேறுபட்ட பெயர்களை வைத்து பிரித்திருக்கிறோம். இந்த மூன்று துறையிலும் சீரளமாக இருக்கிறார்கள். வல்லரசு சூப்பர் பவர் யார்? யார்? நும்ருத், மறுபுறத்தில் முக்தி நசர், இருவரும் நான்கு பேர் உலகை ஆண்டார்கள். நல்லாட்சி புரிந்தார்கள் இருவர், தீயாட்சி புரிந்தார்கள் இருவர். நல்லாட்சி புரிந்தவர்கள் சுலைமா அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி சூரத்துல் காஃபியில் வரக்கூடிய இறுதி பக்கத்தில் வரக்கூடிய ஒரு இறை நேசர் துல்கர்னன். நும்ருதை மாத்திரம் எடுத்தோம். வல்லரசு என்ற பெயரில் ஆட்சி படைத்தார். இந்த ஆட்சி படைக்கின்றார்கள் என்ற பெயரில் அதே போன்றுதான் வல்லரசு. நாம் வல்லரசு, நம்மை தட்டி கேட்க யாரும் இல்லை. தட்டி கேட்கின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவே நம்முடைய கட்டுப்பாட்டில், மனித உரிமையில் இருக்கின்ற செயலாளர் நம்முடைய ரிமோட்டில் இயங்குகின்றவர். நாம் யாரையும் கொள்வோம், யாரையும் கடத்துவோம், யாரையும் யாருடைய சொத்தை திருடுவோம், எந்த நாட்டிலும் சொத்துக்களை சுரண்டுவோம், பணங்களை சுரண்டுவோம், நம்மை கேட்க யாரும் இல்லை என்ற ஒரு வகையான சுயநலம். நம்மளுக்கு அப்படித்தான் கை வைத்தான், எல்லோருடைய உரிமையிலும் கை வைத்தான். எந்த அளவு கை வைத்தான்? ஒன்றைக்கு என்ன போதும், ஒருவர் மனைவியோடு போவார், இவர் யார் கூட செல்கின்ற பெண் யார்? சுருக்கமாக சொல்கிறேன், பெண் யார்? மனைவி. மனைவியா? அப்படி என்றால் அந்த மனைவியில் கண் வைத்து விட்டால், தகாத பார்வை பட்டு விட்டால், ஆசை வந்து விட்டால் அந்த கணவரிடம் சொல்வான், உன்னுடைய மனைவி இன்று இரவு என்னுடைய ஹவுஸ், அதற்கு நிறங்களை இணைக்கலாம், எந்த நிற ஹவுஸ் என்று பாவித்தாலும் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வர வேண்டும். கணவன் மறுத்தால் அடுத்த நாள் கணவர் சடலமாக மீட்கப்படுவார். இனந்தறியாதோர் இடந்தறியாதவரால் கொல்லப்பட்டார். இன்களும் பிசாசிகளும் அல்ல, உன்னுடைய ஆட்கள் தான் கொண்டார்கள், உன்னுடைய நபர்கள் தான் கடத்தினார்கள். வல்லரசு கண்ணியமானவர்கள் என்ன நடந்தது சுருக்கமா சொல்லிக் கொடுப்போரு. அந்த துறையிலே நாம் விரிவுரைகளை வரலாறுகளை உலமாக்களுடைய வழிகாட்டலில் படிக்க வேண்டும். என்ன நடந்தது? எட்டம் பொம்மையோ ஆயுதப்படையோ எந்த ஆயுதத்தையும் அல்லாங்கே அவருக்காக பாதிக்கவில்லை. சற்று தூரத்தில் பயன் பறந்தால், மூணடி கண்கால் பறந்தால் கண்ணுக்கு விளங்காத நொண்டி கொசு என்பார்கள், மூக்கால் சென்று மூளை அரிக்க தொடங்கியது. இந்த மூளையை பாவித்து தானே மக்களுக்கு அநியாயம் செய்தால், திருமணம் முடித்த ஒருவருடைய மனைவியில் கூட கை வைத்தவன் குமரிகளை விட்டிருப்பானா? கண்ணியமானவர்களே, விட்டிருக்க மாட்டான். அப்படியான அடாவடித்தனம் மூளை அரிக்க தொடங்கியது. உலக மன்னர், உலக அரசர், சுப்பப்பவர், வல்லரசு, எல்லா வைத்தியர்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார்கள், சிகிச்சை பலன் இல்லை. இறுதியில் ஒரு வைத்தியருடைய அட்வைஸ், இவருக்கு எந்த மருந்தும் படிப்பதாக தெரியவில்லை, இவருக்கு வருத்தம் நிற்க வேண்டும் என்றால் இவருடைய தலையும் செருப்பால் அடிக்க வேண்டும். உலக தலைவருக்கு, வல்லரசை ஆண்டவருக்கு அல்லாஹ் என்ன அடி கொடுக்கிறான்? செருப்படி கொடுக்கிறான். ஏன் அநியாயமான ஆட்சி. செருப்படி பட்டுப்பட்டு செத்து மடிந்தான் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். வல்லரை சென்றாலும் அநியாய் நடக்கின்ற பொழுது அவர் இப்படித்தான் முடிவை தருவார். இதை தற்காலத்தோடு ஒப்பிட வேண்டும். தற்காலத்தில் ஒரு வல்லரசு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த நாடு என்று சொல்ல தேவையில்லை. அவர்கள் ஈராக்கிலே, பிலஸ்தீனிலே, ஆப்கானிஸ்தானிலே, பாகிஸ்தானிலே, சூடானிலே, சோமாலியாவிலே, செச்சினியாவிலே, சிரியாவிலே, லிபியாவிலே, லெபனானிலே சவுதிக்குள்ள முயற்சி, ஏன் நமது நாடு இலங்கையை குழப்புவதற்கு முயற்சி, எந்த நாடு சுமூகமாக செல்கிறதோ, எந்த நாடு பிரச்சனை இல்லாமல் செல்கிறதோ, எந்த நாட்டுக்குள் கலவரம் இல்லையோ, அந்த நாட்டுக்குள்ளே இரண்டு குழுக்களை மோதவிட்டு தொட்டிலையும் கிள்ளிவிட்டு பிள்ளையும் ஆட்டி தூங்க போடுகின்ற அந்த நாடு இந்த காலத்தில் இருக்கிறார்கள். குட்டி நுண்ரோதர்கள் ஆட்சி செய்கின்ற நாடு அவர்கள் நுண்ரோதுடைய பாணியில் ஆட்சி செய்கின்ற பொழுது அதே முடிவு வரும் என்பதை அல்லாஹ் காட்டிவிட்டார். நுண்ரோதுக்கும் சிறப்படி நமக்கு தெரியும், அதே வல்லரசு நாட்டை ஆண்ட ஒரு கொடுங்கோலன் இன்னுமையோடு இருக்கிறான். நாம் இதை அல்லாஹ்வுக்காக முன்வைக்கிறோம், எவனுக்கும் பயந்து முன்வைக்கவில்லை. இந்த ஆடியோவை அவர்கள் கேட்டாலும் நாம் பயப்படப் போவதில்லை. உயிரோடு இருக்கிறான் என்று ஒரு முஸ்லிம் நாட்டிலே மீடியாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நமதொரு முஸ்லிம் சகோதரர், ஈமானிய தைரியம் உள்ளவர், ஒரு மீடியாக்காரர் தன்னுடைய ஷூவை கரத்தை அடித்தார். அங்கு நொம்ரூதுக்கும் செருப்படி, நவீன நொம்ரூதுக்கும் செருப்படி. ஒருவர் அடித்தார், முழு உலக மக்கள் முஸ்லிம்கள் சார்பாக செருப்படி பற்றி ஒரு செகண்டிலே, ஒரு நிமிடத்திலே இன்று கூட அது யூடியூபில் இருக்கலாம். தேவையானவர்கள் பார்த்து படிப்பினை பெறலாம். பாருங்கள் என்று கட்டாயப்படுத்தவில்லை, காத்திருப்பீர்கள் ஏராளமாக, புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, செருப்படி முடிவு. இந்த வல்லரசை இத்தோடு முடித்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு நாடு, ஒரு நாட்டுக்கு யார் சுயநலத்தில் கொடி கட்டி பறந்தவன் பலர் இருக்கிறார்கள். சுரபலியம் பெற்றவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் பிராவம். அவர்தான் என்பது கண்ணியத்துக்கு அல்ல, அவன் தான் பிராவம். என்ன நாடு? மிஸ்ர், எகிப்து, ஈஜிப்த், மூன்றும் ஒரு நாடு. ஆங்கிலத்தில், அரபியில், தமிழில். ஈஜிப்தும் ஆங்கிலத்தில், மிஸ்ர் அரபியில், எகிப்த் தமிழில், மூன்றும் ஒரு நாடு. படுத்தாத பாடில்லை. இந்த தலைப்பு தான் எல்லோருக்கும் பொருந்துமே. நாடு அதிகமாக இருக்கிறது, வல்லரசு ஒன்றுதான், வல்லரசு ஒன்றுதான். பலர் அவர்களுக்கு வாழ்பிடித்தாலும் வல்லரசு என்ற பெயரில் ஒருவன் நாட்டு படிக்கலாம். மிஸ்ரிலே அவர் போடாத கூத்து கிடையாது. ஒரு நாட்டை வைத்துக் கொண்டு அநியாயம் புரிந்தவருடைய முடிவு இப்படித்தான் வரும், இப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நவீன கால அரசியல் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். நமது நாட்டிலும் அல்லாஹ் காட்டிவிட்டான். ஏன் பயப்பட வேண்டும்? காட்டிவிட்டார். கண்ணியமானவர்களே, சிராவம் எப்படியான ஆட்சி? சர்வாதிகாரம், நிறைவேற்ற அதிகாரம் என்பது சர்வாதிகாரம் அல்ல. நிறைவேற்ற அதிகாரம் என்ற பவர் மக்களை அநியாயத்துக்கு பாதிக்க முடியாது. நிறைவேற்ற அதிகாரம் என்ற பவர் சிறுபான்மையினரை ஒடுக்க முடியாது. நிறைவேற்ற அதிகாரம் என்ற பவரால் உயிரோடு மக்களை கடத்திக் கொள்ள முடியாது. நிருபராதிகளை வெளியே உள்ளே விட்டு விட்டு குற்றவாளிகளை சுதந்திரமாக சுத்தமிட முடியாது. அந்த குற்றத்தை தான் பிரவு செய்தார். சிறுபான்மை பெரும்பான்மை என்ற வித்தியாசத்தில் ஆட்சி செய்தார். பனு இஸ்ரவேல் சிறுபான்மையினர், திபெத்திகள் பெரும்பான்மையினர். சிறுபான்மையினருக்கு அநியாயம் நடந்தது. சிறுபான்மையினருக்கு மஸ்ஜிதுகளிலே, அல்லாஹ்வுடைய மாளிகை வீடுகளிலே சுதந்திரமாக தர முடியாது. மஸ்ஜிதுகளை கட்ட முடியாது. மசிதிகளை உருவாக்க முடியாது என்றால் ஃபிரௌனுடைய பாணியில் உள்ள ஆட்சியில். ஒரு காலத்தில் சுயேசம் அதிகரித்து அல்லாவே சொன்னால் வீடுகளை தொழுது கொள்ளுங்கள், வீடுகளை தொழுது கொள்ளுங்கள். அந்த அளவு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. எந்த அளவு வைத்தார்? ஒரு மூசா பிறப்பார், பேர் வரவில்லை. பனு இஸ்ரவேல் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் கையில் தான் ஆட்சி கவுளும். ஆண் குழந்தை பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான். பிரசவமா? கற்பிணி பிரசவம், கற்பம் தரிக்கின்ற பொழுது ஒரு குழுவையா? அங்கே வைத்திய குழுவை அல்ல, கோடாளியோடும் மண்வெட்டியோடும் அனுப்புவான். கொலைகார கும்பலை அனுப்புவான். இவிரக்கம் இல்லாத கண்ணஞ்சக்காரர்களை அனுப்புவான். சற்ற குழந்தை பனு இஸ்ராயலை பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தையா அடுத்த நிமிடம் பெண் தாயுடைய மார்பில் ஒரு மிடர் பால் குடிக்காமல் அந்த பிள்ளை மையத்தாக மாறும். பல்லாயிரக்கணக்கான பல நூறு குழந்தைகளை கொண்டான். யாருக்காக? ஒரு மூசா பிறக்க கூடாது என்பதற்காக. கொடுங்கோலாட்சி, சர்வாதிகாரம், சுவேசாட்சி. சரி, அப்படியே செய்வார்கள். மூசாலை அல்லா அவனுக்குள்ளே வளர்த்தான், அவளுடைய மடியில் வளர்த்தான், அவளுடைய அரச சபையில் வளர்த்தான். அல்லாவுடைய இவர்களும் திட்டம் தீட்டுகிறார்கள், அல்லாவும் திட்டம் போடுகிறார். திட்டம் போடுவதிலே அல்லாஹ் சிறந்தவன். வளர்ந்தது அப்படியே சிறுவர்களை கொண்டான், பெண்களை கொண்டான். பல்வேறுபட்ட இரண்டு கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஒன்று, பெண்களை உயிரோடு வாழ விட்டு விட்டு விதவைகள் ஆக்கிவிட்டு ஆண்களை கொண்டு குவித்தான். இன்னொரு கருத்தை சில முகசிரியர்கள் முன்வைப்பார்கள், பெண்களை மானபங்கப்படுத்தினான். ஹயா என்ற வார்த்தையில் இருந்திருக்கிறது, அது ஹயாத் என்ற வார்த்தையில் இருந்திருக்கிறது, அது உயிரோடு வாழ வைப்பது. ஹயா என்ற வார்த்தை அவருடைய மானத்தில் கை வைத்தான். என்ன நடந்தது? மிசரை காட்டி சொன்னான், அலைசரி முழுக்க மிசர் அத்தேரட்ட மகேரட்ட என்று பேசுவது அவனுடைய பாணி. என்னுடைய அல்ல, எம்முடைய என்று பேச வேண்டும். எனக்கு சொந்தமான நாடு அல்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் சொந்தமான நாடு என்று பொதுநலவாதி பேசுவான். சுயநலவாதி என்னுடைய என்று கொடுதை பண்ணுவான். அப்படித்தான் அப்பண்ணினான். அடைத்தலை முழுக்குமிசு எனக்கு இல்லையா? எகிப்துடைய ஆட்சி வகாதிகள் அண்ணார் சஜிரீமின் தாசி. இந்த நதிகள், குளங்கள், சமுத்திரங்கள், கடல்கள் எல்லாம் பை கண்ட்ரோல், என்னுடைய கட்டுப்பாடு. நீர்வளம் எகிப்துடைய சிறதான வளம். சென்றவர்களும் இருக்கலாம், பார்த்தால் விளங்கும். அந்த நைல் நதி என்று சொல்கின்ற அந்த நீல் நதி, நைல் என்பதை விட நீல் என்பது பொருத்தமாக இருக்கும். அந்த நதிதான் மிஸ்ருடைய வளம், மிஸ்ருடைய வளம். அதை கையில் வைத்துக் கொண்டு விவசாயிகள் யார்? சிறுபான்மையினர். தொழிலாளிகள் யார்? சிறுபான்மையினர். சம்பளம் இல்லாத தொழிலாளிகள். என்னுடைய அரசாங்கம் ஸ்ட்ரைக் பண்ணினால், ஆர்ப்பாட்டம் செய்தால், ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் அன்றிரவு கருதப்படுவார் என்றது போன்ற ஆட்சி. மீடியாக்காரர் எனக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக எழுதினால் அடுத்த நாள் காலையில் வீட்டு அவர் இருக்க மாட்டார் என்ற அந்த பாணியில் செய்த ஆட்சி. யாருக்கும் பேச முடியாது. கருத்து சுதந்திரம் இல்லாத ஆட்சி, மீடியாக்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஆட்சி, தொழில் வாய்ப்பு சிறுபான்மையினருக்கு இல்லாத ஆட்சி. தொழில் கிடைத்தாலும் சம்பளம் இல்லாத தொழில், இலவச தொழில். விவசாயம் சம்பளம் கேட்டால் சாட்டை அடி, சாட்டை அடி. பசிக்கு உணவு கேட்டால் அடி, சிறை. கொடுங்கோலாட்சி. என்ன நடந்தது? மிசரை காட்டி பெருமை அடித்தவன் கண்ணியமானவர்கள் எந்த தண்ணீர், எந்த நீர்வளத்தை காட்டி பெருமை அகங்காரம் கொண்டானோ அதற்குள்ளே அல்லாஹ் அவனை மூழ்கடித்தான். அவனை நாம் நைல் நதியில் என்று சொல்கிறோம், மாற்றிக்கொள்வோம். அவனை அல்லாஹ் கடலில் தான் மூழ்கடித்தான், நெல் நதியில் அல்ல. அந்த கருத்தை நாம் இன்று முதல் மாற்ற வேண்டும். எம் என்றால் கடல், கடலிலே மூழ்கடித்தோம். நெல் நதி, நெல் நதி என்றே வரலாறு வந்துவிட்டது. கடலில் மூழ்கடித்தோம். மூழ்கி இன்று வரைக்கும் மியூசியத்திலே, நூதன சாலையிலே வைத்திருப்பது பக்தி பத்த வைப்பதற்கும், மெழுகுதிரவி பத்த வைப்பதற்கும், அவருக்கு கஸ்தூரி தூவுவதற்கும், அவருக்கு அவருக்கு சாம்பிராணி பிடிப்பதற்கும் அல்ல. ஏ, எல்லா நாடுகளிலும் இவனை போன்று ஆட்சி செய்கின்ற சர்வாதிகாரிகளே, இவனை போன்று சிறுபான்மையினருக்கு அநியாயம் செய்கின்றவர்களே, பாருங்கள் இவனை, இவனை போன்ற முடிவுதான் உங்களுக்கும் வரும் என்பதை எச்சரிக்கைக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த துறையையும் இச்சோடு முடிவு. மூன்றாவது, அதை சிறிய துறை மாகாண சபை இதிலும் இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்புரிமை வாக்கை கேட்டு வரும் பொழுது சமையலறை வரைக்கும் வருவார்கள். நமது வயலில் வேண்டுமானாலும் வழங்குவார்கள், செயலை வேண்டுமானாலும் பிச்சு தருவார்கள், சமைத்து வேண்டுமென்றாலும் தருவார்கள், சமைத்த பார்சலை தான் பங்கிடுவார்கள். வெற்றி பெற்றதான் தாமதம் சந்திர மண்டலத்துக்கு போய்விட்டார்கள் தெரியாது, காணவில்லை. இங்குதான் இருக்கிறார்கள், நாட்டில் தான் இருக்கிறார்கள். ஆனால் சந்திர மண்டலத்திலிருந்து விழுந்த ஒரு பீலிங் இப்படிப்பட்ட சீரடவாதிகளுக்கும் அபு ஜஹலை உதாரணமாக வைத்திருக்கிறான், அபு லஹபை உதாரணமாக வைத்திருக்கிறான். சிறுவர்களின் கையால் செட்டு மடிந்தால் அந்த துறையை மக்களோடு மூடிவிடுவோம். மூன்றாவது துறை சுயநலத்தில், மூன்றாவது துறை எக்கனாமிக்கல் செல்பிஷ். முதலாவது ஸ்டேட்டஸ் செல்பிஷ், இரண்டாவது பொலிட்டிக்கல் செல்பிஷ், மூன்றாவது எக்கனாமிக்கல் செல்பிஷ், பொருளாதார சுயநலம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பாலும் இருக்கிறது, ஒரு நாளைக்கு 10 லட்சம் 50 லட்சம் கோடிக்கணக்கிலே டீல் பண்ணுகின்றவரிடமும் இந்த சுயநலம் இருக்கிறது. என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம், என்னுடைய பணம் ஏழைக்கு கிடையாது, அனாதைக்கு கிடையாது, விதவைக்கு கிடையாது, மஸ்ஜிதுக்கு கிடையாது, மதரசாவுக்கு கிடையாது, பாடசாலைக்கு கிடையாது, பொது சேவைக்கு கிடையாது, சிரமதானத்துக்கு கிடையாது, பாதை போடுவதற்கு கிடையாது, நோயாளிக்கு கிடையாது, யார் கேட்டு போனாலும் கிடையாது கிடையாது கிடையாது, இது என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம் என்ற பாணியில் யார் செல்வாரோ அவருக்குரிய சீனியர் காரோம். இவர் ஜூனியர், அவர் சீனியர், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த துறையில் சிறுமை சித்தி பெற்றவன், நிபுணத்துவம் பெற்றவன், பல புலமை பரிசுகளை பெற்றவன், பல நோபல் பரிசுகளை பெற்றவன் காரோம். யார் நோபல் பரிசு கொடுக்கவில்லை, இந்த காலத்தில் இருந்தால் பெற்றிருப்பார். என்ன துறை? பொருளாதாரத்துறை. பணம் பொதுப்பணிகளுக்கு செலவழி முடியாது, முடியாது, மறுமையை தேடிக்கொள் முடியாது. என்னுடைய பிசினஸ் டெக்னிக்கா சம்பாதித்தது, என்னுடைய நுண்ணறிவா சம்பாதித்தது, என்னுடைய டெக்னிக், என்னுடைய தொழில்நுட்பம், நான் யாருக்கு கொடுத்தது? என்னுடைய பணத்தை நீங்கள் கேட்பவர்களுக்கு நீங்கள் யார்? இப்படி போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காரோனுக்கு பின்னால் கொடி தூக்குகிறோம். என்ன நடந்தது? இப்படிப்பட்ட ஒருவன் நல்ல வழியை சம்பாதித்திருப்பானா? திருடி இருப்பான், ஏமாட்டி இருப்பான், வட்டி, அந்த காலத்தில் ஏதோ தவறான வழிமுறை, இந்த காலத்தில் வட்டி, ஓடி, லோன், எந்த வங்கியில் எத்தனை வீதம் எடுத்தவர்களுக்கு தெரியும். அழியும், அழியும், வட்டி அழியும், வட்டிக்கு பாதுகாப்பு கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது. எம்ஹக்குல்லா அல்லாஹ் அழிப்பா, அழிப்பா முஹாக் என்பது அப்படியே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி விடுவான். அந்த காரோன், என்னுடைய பணம் இந்த வங்கியில் இவ்வளவு, இந்த வங்கியில் இவ்வளவு, இந்த வங்கியில் இவ்வளவு என்று வங்கி கணக்கை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டிருப்பான். அந்த காலத்தில் வங்கி இருந்தால், ஆனால் வங்கி தேவை இல்லை, முழு நாட்டுடைய உலகத்துடைய வங்கியும் அவன்தான். சென்டர் வைத்திருந்தான், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம், எல்லா பொருட்களையும் அவன் தான் வாங்குவான். எல்லா பொருளாதார மாணிக்கமா, தங்கமா, வெள்ளியா, வைரூரியமா, மரகலமா, எல்லா டீலும், எல்லா வியாபாரிகளும் அவனுடன் தான் டீல் வைப்பாங்க. பெரிய பணக்காரன், மல்டி ட்ரில்லியனர் அல்ல, அதுக்கு மேலாலும் ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அந்த பட்டத்தை அவனுக்கு கொடுக்கலாம், அந்த அவார்டை கொடுக்கலாம். அல்லாவே சொல்கிறான், அவன் அவனுடைய களஞ்சிய, அந்த களஞ்சிய திறவுகோள்களின் அந்த கோர்வையை சுமப்பதற்கு பல பணக்காரிகள் கஷ்டப்படுவார்கள், தூக்குவார்கள் என்று சொல்லவில்லை, சிரமப்பட்டு தூக்குவார்கள். இன்று ஸ்டோருடைய ஒரு கீதான், எவ்வளவு பெரிய ஸ்டோராக இருந்தாலும், எவ்வளவு ஏக்கர் கணக்கு காணியா இருந்தாலும், கேட்டு ஒரு கீ தான். அந்த கீ எத்தனை கிராம்? நமது பணக்காரர்களுடைய கீ, அந்த பணக்காரருடைய கீ, அந்த கீழ்த்தட்டை தூக்குவதற்காக வேண்டி பணசாலிகள் கஷ்டப்படுவார்கள். அப்படி பணத்தை கொடுத்தானல்லாம், என்ன நடந்தது? உலகத்தை வாங்கினானா? சொர்க்கம் கட்டி வாழ்ந்தானா? லட்சாக்கினானல்லாம், சொல்லி வாங்கினானல்லாம். அப்படியா? உன்னுடைய திறமை என்கிறாயா? உன்னுடைய கட்டித்தனம் என்கிறாயா? ஹஜ்ஜு செய்ய மாட்டாயா? ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜு செய்கின்ற பணத்தை எடுத்து இன்னும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாயா? பார்த்துக்கொள் காரம் போன்ற முடிவை என்று அல்லா நமக்கும் எச்சரிக்கிறான். அது வெள்ளத்தால் வரலாம், நெருப்பு பிடிக்கலாம், அது பிளாஸ்டிக் துப்பாக்கியோடு நடுநிசீலே ஒருவன் பாய்ந்து லொக்கரை திற, அலுமாரியை திற என்று 50 ரூபாயுடைய பிளாஸ்டிக் கண்ணை கன்னத்தில் வைத்து 500 பவுன் நகையை திருடலாம். ஜக்காத்து சதக்கா கொடுக்காவிட்டால் அப்படி நடக்கலாம், எத்தனை பேருக்கு நடக்கிறது? கொண்டு வந்த துப்பாக்கி 1000 கணக்கென்றால் அவன் அதை வச்சு சம்பாதிப்பான். பெரும்பாலும் ஏமாட்டக்க இந்த துப்பாக்கி தான் அதிகமாக பாதிக்கப்படும். அலுவல்வால் ஒரு கத்தி, 100 ரூபாயுடைய ஒரு கத்தி, 100 பவுன் நகையை கொள்ளையடிக்க துணை புரியும். நடந்தது காரணக்கள்தான், அவனைய சென்டரையும் உலக வர்த்தக மையத்தையும் சுழி வாங்கினோம், பிளட் ஆக்கினோம். இப்பொழுது தற்காலத்துடன் ஈராக்கிலே பலஸ்தீனிலே மேலே சொன்ன நாடுகளிலே ஷியா சுன்னி என்று மூட்டிவிட்டு, என்ன ஐஎஸ்ஐஎஸ் என்ற பெயரில் மூட்டிவிட்டு, ஹூதிகள் என்று மூட்டிவிட்டு, எத்தனையோ பெயர்களில் மூச்சிவிட்டு, நாட்டுக்குள் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுத்திவிட்டு, நீங்கள் நன்றாக சண்டை பிடித்துக் கொண்டு இருங்கள் என்று வளங்களை சுரண்டி கௌரவ திருட்டு புரிகின்ற சில காலங்களுக்கு முன்னர் அழிந்தது. காரூனுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டரும் திரட் ஆகியது, பூமிக்குள் போய்கொண்டிருக்கிறது. அன்று வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இன்று இன்டர்நேஷனல் டஸ்டின் சர்வதேச குப்பை தொட்டி, எகிப்துடைய குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இந்த நவீன வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் முஸ்லிம் நாடுகளிலே சுரண்டிய பெட்ரோல், உறிஞ்சிய பெட்ரோல், தங்கம், மாணிக்கம், வைடூரியம், முஸ்லிம் நாடுகளிலே உள்ள வளங்களை சுரண்டி கட்டிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாம் அப்படி அல்ல, இதுவும் சேர்ந்திருந்தது. யார் தாக்கினார்கள், ஏன் தாக்கினார்கள், எந்த மூலையில் பட்டாசு வெடித்தாலும் முஸ்லிம்கள் தான், அவனோடு இருப்பவன் செய்திருப்பான், முஸ்லிம் செய்தான். பெலூன் வெடித்தாலும் முஸ்லிம் தான், துப்பாக்கி வெடித்தாலும் முஸ்லிம் தான், யாராக இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று தன்னையே ஏமாற்றிக் கொண்டு, யார் செய்தார்கள், எவர் செய்தார்கள் என்று சொல்லவில்லை, அந்த உலக வர்த்தக மையத்தை அல்லாஹ் அளித்தான். அல்லாஹ் அளித்தான். ஹாரூனுடைய வேர்ல்ட் சென்டரை பிளட்டாக்கி அல்லாஹ் நவீனகால குட்டி ஹாரூன்களுடைய அநியாயமாக முஸ்லிம் நாடுகளை சுரண்டி சேமித்த அந்த பண வர்த்தக மையத்தை அல்லாஹ் அளித்தான். யார் தாக்கினார்கள், எப்படி தாக்கினார்கள், நமக்கு தேவையில்லை, அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் அளித்தான். ஒரு வினாடி இந்த தலைப்பை இத்தோடு முடித்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, பிரதான தலைப்புகளை முன்வைத்து, கௌரவச்சியினரும் அது முதலாம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளை தொடக்கம் பல்கலைக்கழகம் வரைக்கும் இருக்கிறது. பட்டச்சுயநலம், பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், கலாநிதி பட்டம், எல்லா துறையிலும் இருக்கிறது. என்னை விட பெரிய அறிவாளி வரவிட முடியாது. இரண்டாவது முன்வைத்தேன் அரசியல் சுயநலம், மூன்று பகுதிகளாக முன்வைத்தேன். மூன்றாவது முன்வைத்தேன் பொருளாதார கேரம். இதுவெல்லாம் பெரிய மட்டத்தில் உள்ளவர்களுடைய துறைகள், சிறிய குடும்பத்துக்கும் இருக்கிறது. அதில் பொருளாதாரத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லி நேரத்துக்கு ஏற்றவாறு முடித்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, ஒரு குடும்பம் இருந்தது யமன் நாட்டிலே, ஒரு கொடை வள்ளல். அவர் ஒரு பரோபகாரி, பெரிய காணி பூமிக்கு சொந்தக்காரர், விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரர். அறுவடை செய்துவிட்டால் சொத்துக்களை ஒரு பகுதியை ஒதுக்கி விடுவார். இந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, நோயாளிகளுக்கு, இந்த ஊருக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு என்று ஒதுக்கி, அதற்கு பின்னர் மற்றெல்லாம் குடும்பத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி விடுவார். அந்த கொடையாளி சொற்ப காலத்தில் மரணிக்கிறார். பிள்ளைகளுடைய கைக்கு வருகிறது பொருளாதாரம், கடை, காணி, பூமி வருகிறது, தோட்டம் வருகிறது. பிள்ளைகள் யோசிக்கிறார்கள், தந்தையை போன்று மடத்தனமாக செயல்படக்கூடாது. வெளிரங்கம் மடத்தனம் தான். செலவழிப்பவரை பார்த்தால் மடத்தனம், வாகனம் வாங்கலாமே, மாளிகை கட்டலாமே, பிறக்க இருக்கின்ற பிள்ளைக்கும் வீடு கட்டி வைக்கலாமே என்றெல்லாம் நாம் சிந்திப்போம். அப்படி அல்ல, தந்தை செய்த மட வேலை செய்யக்கூடாது. புத்திசாலித்தனமாக சிந்தித்தார்கள். என்ன செய்தார்கள், நாம் நாளை காலை அறுவடை என்று எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் வருவார்கள். நாம் அதிகாலையில் மக்கள் விழிக்க முன்னர் நமது பாசையில் சொல்வதாக நடு கிராமத்திலே போய் அறுவடை செய்து விட்டு வந்து விடுவோம். யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. நமது பணம், நமது காணி, நமது பூமி, நமது விவசாயம், நமது அறுவடை நமக்கு மாத்திரம். ஒரு அரிசி கூட ஏழையுடைய வயிற்றுக்கு போகக்கூடாது என்ற சுயநலம் போனார்கள். போகும் எட்ட காப்பத்தும் குரான் இதெல்லாம் சொல்லி காட்டுகின்ற சம்பவம் இது. குரானும் சொல்லப்பட்ட சம்பவம் போகும் எட்ட காப்பத்தும் மெதுமெதுவாக நடந்து செல்கிறார்கள். யாருக்கும் கேட்காமல் நடந்து சென்று தோட்டத்துக்கு போனார்கள். போய் பார்த்தார்கள், அறுவடை செய்துவிட்டு நாம் வேற்றுகளை எஞ்சிய மேலதிகமான குற்றை எரிப்பது போன்று எரிக்கப்பட்டிருக்கிறது, கருகிவிட்டது. அதிசயப்பட்டார்கள், திகைத்து போனார்கள். நம்முடைய தோட்டம் அல்ல, இருட்டில் வந்ததால் வழிதவறி விட்டோமோ தெரியாது. இருட்டில் வந்தோம் யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஒருவர் சொன்னார், நம்முடைய தோட்டம் தான், நாம் அநியாயமாக சிந்தித்தோம், அநியாயம் விளைச்சிக் கொண்டோம். நமக்கு நாம் அல்லாஹ் நமக்கு அறுவடையை தடுத்து விட்டான். இப்படித்தான் கண்ணியமானவர்களே, எல்லா துறையிலும் சுயநலம் அந்த துறையை அழிக்கும், வீணாக்கும், நம்மை முகவரி தெரியாமல் அனுப்பும். எனவே பிரதான துறைகள் இவை, எல்லா துறையிலும் இருக்கிறது சுயநலம். மற்றவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது கௌரவத்தையும் கண்ணியத்தையும், இது சுயநலம். மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் இது பொதுநலம். இப்படியான தன்மையை பொதுநலத்தை உண்டு பண்ணி கண்ணியமான அழகான மரணத்தையும் சுயநலத்தை விட்டு ஒதுங்கி கௌரவமான முடிவையும் பெற்றுக் கொள்வதற்கல்லா நம் அனைவருக்கும் தகுதி செய்வானாக. தலைமுடைய பாவங்களை மணி தருவையாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவையாக, பூர்வ முஸ்லீம்கள் மூமிகளுடைய பாவங்களை மணி தருவையாக, தலைமையான ஈமானை தருவாயாக, உண்மையான அசலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, விசால மனப்பான்மையை தருவாயாக, சாராள தன்மையை தருவாயாக, சுயநலத்தை இல்லாமலாக்குவாயாக, குறுகிய மனப்பான்மை இல்லாமலாக்குவாயாக, எல்லா துறையில் உள்ளவர்களையும் சாராள மனப்பான்மை உள்ளவர்களாக்குவாயாக, உண்மையான ஈமானை பண்புள்ளவர்களாக்குவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து களிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.